இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு தேவனுடைய இருதய துடிப்பு. இது இரண்டாவது பாகம். இதுக்கு முன்பு நம்ம ஒன்னாவது பாகத்தை பார்த்தோம். இந்த இரண்டாவது பாகத்துல தொடர்ந்து தேவனுடைய அன்பு என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, பிதா என்ன செய்தார், வேதம் எழுதியிருக்கு, அவர் அன்பானவராய் இருக்கிறார். அவர் வந்து அன்ப சேர்ந்தவரோ இல்ல அன்பு கொடுப்பவரோ அந்த மாதிரி இல்ல. அவர் இருக்கிற மறுபேர் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆங்கிலத்துல எப்படியாக இருந்திருக்கு, காட் இஸ் லவ், அவர் அன்புன்னு எழுதியிருக்கின்றது. இந்த அன்பானவர் உள்ளேருந்து புறப்பட்டு வந்ததுதான் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமா மாறினது. அந்த மாம்சத்தா மாறின அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதுதான் ஆங்கிலத்தில் இப்படியாக கூட எழுதியிருக்கு, ஒன்லி தி காட்டன் சன் ஆஃப் காட், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர், அவர் உள்ளிருந்து புறப்பட்டு வந்தவர். யாரு அன்பு உள்ளுக்கிருந்து புறப்பட்டு வந்தவர். அவர் யார் இந்த அன்பு? பிதா. அவரிலிருந்து புறப்பட்டு வந்த இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உலகத்துல இல்ல நம்ப கூட ஒரு விலமதிக்க முடியாத அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, நம்ம ஒப்பு கொடுக்க பெற்றுக்கொள்ள போய் அந்த காரியம் நம்ம ஒப்பு கொடுக்கறதை காட்டிலும் பெரியதாக இருக்கின்றது. அதனால இயேசு கிறிஸ்து உங்க மேலும் என் மேலும் அளவிடாதபடி அன்பு பிதா நம் மேலும் இருக்கிறார். சகோதர சகோதரி, கொஞ்சம் பாவம் கொஞ்சம் பாவம் வச்சுக்கிட்டு நம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒரு சின்ன பாவத்தை வச்சுட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா நீங்க பாருங்க, பரலோகத்தில் தீமை எதுவுமே நுழைய முடியாது. லூசிபர் அவன் என்ன செய்தானா, அவன் எண்ணத்துலதான் நினைத்தான். அவன் எண்ணத்துல நினைத்தோனே அவன் பாவம் செய்துட்டான். அவன் பாவம் செய்தோன்னே அந்த லூசிபர் சாத்தானா மாதிரி இந்த உலகத்துக்கு தள்ளப்பட்டான். இவன் பரலோகத்துல பாவத்துக்கு இடமே இல்லை. நம்மள யாராவது ஒருத்தன் பாவம் இல்லைன்னு சொன்னா நம் பொய்யனாயிருவோம். நம் எல்லாரிடத்தையும் பாவம் இருக்கின்றது. இதுக்கு முன்ன உள்ள பிரசங்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா, மெய்யான ஐக்கியம் என்று சொல்லி கேட்கப்ப அந்த இடத்துல நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க, எப்போது நம் பாவம் கழுவப்படுகின்றது என்று சொல்லிட்டு அந்த மெய்யான ஐக்கியத்தினுடைய இருக்கப்ப அவர் இருக்கின்றார். ஒளி நடக்கிற போல் நம் நடந்தவா நமக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உள்ளுக்கு நமக்கு ஐக்கியம் இருக்கும். அந்த ஐக்கியத்தின் மத்தியில, உண்மையான ஐக்கியத்தின் மத்தியில இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம் சகல பாவத்தின் சுத்திகரிக்கிறது சொல்லிட்டு. அதனால நீங்க சபையில இருக்கிற மக்கள் மத்திய நீங்க போய் பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டு மனஸ்தாபத்தை உள்ளுக்கு வைத்திருந்தீங்கன்னா நீங்க மெய்யான ஐக்கியத்துள்ளுக்கு இருக்க முடியாது. ஒளியில இயேசு இருக்கிறது போல் நீங்க இருக்க முடியாது. ஆகையால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உங்களை கழுவ முடியாது. சகோதர சகோதரி, யோவான் 3:16 மிகவும் ஒரு அநேக பேருக்கு தெரிந்த ஒரு வசனம். இப்படியாக அந்த வசனம் எழுந்திருக்கின்றது, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, யாரு இயேசு கிறிஸ்து தந்து கொடுத்து இவ்வளவாக உலகத்தின் மேல் அன்பு கொண்டார் என்று சொல்லியிருக்க. உலகத்தின் மேல் உங்க மேலையும் என் மேலும் அவர் அன்பு கொண்டு கொடுத்தார். ஆமா, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் சில பேர் வந்து தீய காரியத்தை செய்கிறாங்க. நீங்க ஏற்கனவே இதுக்கு முன்ன உள்ள பிரசங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, தேவன் வெறுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில பேர் வெறுக்கிறார். யாரு? இந்த பொல்லாத மனிதர்களை, தீய காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர் அவங்களை நேசிக்கல, அவர் வெறுக்கிறான்னு சொல்றாரு. ஆனா நீங்க பாக்கறீங்க, ஓ இயேசு கிறிஸ்து வெறுக்கிறான்னு சொல்லி நானும் வெறுப்பேன்னு சொல்லி. சகோதர சகோதரி, அவர் உண்டாக்கின தேவன், அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது. நீங்களும் நானும் அந்த காரியத்தை செய்ய தெரிய தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் தீர்க்கிறது வஞ்சகம் அது அவருடையது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கட்டளை கொடுத்திருக்கார். அப்படி நம் தேவனோட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம்னா நம் விரோதியும் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நம் ஆண்டவரோட இடத்தை எடுக்க தேவையில்லை. அதை எடுக்க கூடாது, அது அவருடைய வேலை. அவரு பரிசுத்தர். அந்த பரிசுத்தருக்கு தெரியும் யாரே எப்படி நீதியாக நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு. ஆனா நம்மளுடைய வேலை என்ன? நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். அதனால தேவனுடைய கட்டளைகள் யாவும் நேசத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. என அவர் அன்பு, அவர் நம்மளை அன்பு கூற சொல்கின்றார். இதுதான் தேவனுடைய இருதயம் சகோதர சகோதரி. அவருடைய இருதயம் அன்பாகவே இருக்கின்றது. அவர் நம்மளை அன்பு கூற செல்கின்றார். இந்த உடல் முழுவதும் அன்பு உள்ளுக்கு கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. தலை இயேசு கிறிஸ்து, அவர் அன்பாகவே இருக்கின்றார். நம் இருக்கிற உடல் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அது கூட்டி இணைக்கப்பட்ட இருந்து யாவும் அது அன்பிலே இணைக்கப்பட்டு அது ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டுட்டு வேறொரு காரியத்தை எடுத்து அதை புகுத்த பாத்தீங்கன்னா, கசப்பு வெறுப்பு போராமைகளை நீங்க புகுத்த பாத்தீங்கன்னா அது இந்த உடலுக்கு கெடுதி வரும். ஏன்னா அந்த உடலுக்கு அது பார்க்கப்போ ஒரு நச்சு பொருளை போல் இருக்கும். லூசிபர் வந்து அவன் பிசாசா ஆகிறதுக்கு முன்ன அவனை வந்து இன்னொரு பிசாசு வந்து ஆளுகை செய்யல, அவன் தீர்மானம் எடுத்தான். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மனிதன் நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டோம்னா பிசாசு என்ன செய்யறாங்க, நம்மளை எப்படியாவது வந்து குழப்பி பொய் சொல்லி நம்மளை எப்படியாவது பாவ வழிக்கு எடுத்துட்டு போயிருந்தான். ஏன்னா அவர் பார்க்கப்ப நம்மள பரிதாபமா பாக்கின்றார். ஏன்னா நம்ம ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருந்தோம் இயேசுவை அறியாததுக்கு முன்ன. ஆனா இயேசு கிறிஸ்து இப்படியாக நம் மேல் அன்பு கொண்டு அவர் என்ன செய்தார்னா தன்னை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்கிறார், அப்படி இது முடியுமா என்னை விட்டு எடுக்கிறதுக்கு, இந்த பாடுகள் நிலத்தில் எடுக்க முடியுமா, ஆனா இருந்த போதிலும் என்னுடைய விருப்பம் இல்லை உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய கோபாக்கினிய அவர் ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கும் எனக்கும்காக. ஏன் நம்மளை இதுல இருந்து விடுதலையாக்குறது, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவருடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு கொண்டு வரத்துக்கு இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். இதுதான் தேவனுடைய இருதயம் சகோதர சகோதரி. நம்மளுடைய இருதயமானது அது நினைக்க நமக்கு எல்லாம் தெரியும், அநேக காரியம் எனக்கு தெரியும், பெரிய அறிவாளி, ஆனா முட்டாள். நமக்கு நிறைய காரியம் தேவனுடைய ஆவிக்குரிய காரியத்தை புரியல, ஆனா புரிந்தது போல் நினைக்கிறோம். அதான் வேதம் எழுதியிருக்கின்றது, ஒருத்தன் ஒரு காரியத்தை அவன் தெரியும் சொல்லி நினைத்தானா, அவன் உண்மையிலே அந்த காரியத்தை தெரியும்படி இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. அவன் தன்னை ஒரு பொருட்டென்று நினைத்தானா, ஒரு பெரிய ஒரு ஆள் சொல்லி நினைத்தானா, அவன் தன்னைத்தானே ஏமாத்துக் கொள்கிறான் என்று சொல்லிட்டு இந்த முக்கியமான இந்த வசனங்களை நீங்கள் உங்களுடைய இருதயத்துல அஸ்திவாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றது கூட எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் கிறிஸ்டியன் இந்த ஊழியத்தின் மத்தியில கூட தெரிஞ்ச காரியத்தை அவர் போதிக்கிறது உங்க மத்தியிலும் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனா எனக்கு இன்னும் நிறைய காரியம் தெரியாது சகோதர சகோதரிகளே, நிறைய காரியம் தெரியாது. ஆனா எந்த காரியத்தை தெரிகிறதோ அந்த இருக்கிற காரியத்தை சகோதர சகோதரி உங்கள்ட்ட இதை பகிர்ந்து கொள்றேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கப்ப அவர் அவரை துன்புறுத்தின மனுஷனை பார்த்து சொன்னார், பிதாவே அவங்க என்ன செய்யறாங்க என்று சொல்லி அவங்களுக்கு தெரியவில்லை, அவங்களை பாவங்களை நிறைவு கூறாதீங்க என்று சொன்னார். அவங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில அடித்து வினாவில குத்த போறதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், ஆனா அது அவங்க செய்யவில்லை. ஏன்னா இந்த பிசாசானவன் அவங்களுடைய சிந்தையை ஆளுகை செய்கின்றான். அந்த பிசாசானவன் அவங்களை குழப்பி பொய் சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி பரிசின் மத்தியிலும் சதிசின் மத்தியிலும் போராமைகளை கொண்டு வந்து போட்டு போராமையின் ஆவியை அவங்க மத்தியில அனுப்பி அவங்களுக்கும் வல்லமையில் இந்த போராமையின் ஆவியை விரட்டுறதுக்கு, அதனால இவங்க எல்லாம் இந்த பிசாசின் ஆளுகை உள்ளுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொண்டு போனாங்க. அதனால இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொன்னார், அவங்களுக்கு தெரியலா இதாவே அவங்களுடைய பாவங்களை நினைவு கூறாதீங்க. சகோதர சகோதரி, இதுதான் தேவனுடைய இருதயம். அந்த அன்பின் இருதயம் நம்மளை கருசினியாக பார்க்கின்றது, நம்மளுடைய நம்மளை பார்க்க அன்பாக பார்க்கின்றது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மறித்து தன்னை ஒப்பு கொடுத்து பிசாசின் வல்லமைகளை நிறுவனமாக்கி அந்த வல்லமைகளை எடுத்து நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறீங்க, இந்த வல்லமையை பயன்படுத்தின. நாம் தொடர்ந்து இன்னொரு வசனத்தை பார்ப்போம், ரோமர் அதிகாரம் 8:37-39 வரைக்கும். தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகின்ற அன்பு கூறுகிறாலே நம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரமானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காலியமா இருந்தாலும் வரும் காரியமா இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பவுல் சொல்கிறார், நான் நிச்சயத்திருக்கேன் இனிய கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்க முடியாது என்று சொல்லிப்பார். சகோதர சகோதரிகளே, தேவன் நம் மேல் இருக்கிற அன்பை அது யாருமே பிரிக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் பிரிக்க முடியாது. எபேசியர் 2:4-5 இப்படியாக இருக்கு, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமான உள்ளவராய் நம்மேல் அன்பு கூர்ந்த அவருடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்தில் மரித்தவராய் இருக்க நம்மை கிறிஸ்துவோடு நம்மளை உயிர்ப்பித்தார். இதுதான் தேவனுடைய இறுதியம் சகோதர சகோதரி. அவருடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமான உள்ளவராம். அவரு அவருக்கு அவ்வளவு இரக்கம் நம்மேல் இருக்கின்றது. நம்ம பார்க்கப்ப அவருக்கு பரிதாபமா இருக்கின்றது. அப்பாவி எப்படி முடியல அவங்களால, ஏன்னா அந்த பிசாசு எல்லா இடத்தையும் அவனை போட்டு அமைக்க கொண்டிருக்கான் என்று சொல்லிட்டு. அதனால்தான் சகோதரி சகோதரி, தன் ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்துவ நம் மேல் அன்பு கொண்டு நமக்காக தந்துருங்க. நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை பிசாசை விரட்டும் வல்லமைகளை இந்த சூழ்நிலையில மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இந்த வல்லமை கொடுத்தார். இதுதான் தேவனுடைய இருதயம், அவருடைய அன்பான இருதயம். தன் ஒரே மகனை ஒப்பு கொடுத்தது அவர் அன்பிலே. அவர் வந்து மிகுந்த அன்பு உள்ளவர், அவருடைய இரக்கத்திலே மிகுந்த இரக்கம் உள்ளவர். இது தேவனுடைய இருதயம். 1 Peter 5:6-7 வரைக்கும் பாத்தீங்கன்னா இது தேவனுடைய இருதயத்தை கொடுத்து சொல்கின்றது. என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கின்றார். அவர் நம்மளை விசாரிக்கிறதா இருக்கிறனால நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைக்கிறவர்கள் சொல்லி ஆண்டவர் இது ஒரு கட்டளையாக நமக்கு சொல்கின்றார். அவர் நம்மளை விசாரிக்கிறவரா, அதுதான் இதுதான் ஆண்டவருடைய இறுதி. நம்மளை விசாரிக்கிறவர் இன்னைக்கு எப்படி இருக்கிற மகனே, எப்படி இருக்கிற மகளின் சொல்லி நம்மளை விசாரிக்கிறாரா? விசாரித்து அவர் சும்மா போறது இல்லை, விசாரித்து நமக்கு ஒரு தீர்வை அதுலேருந்து தப்பி சொல்லும் வழிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். இதுதான் தேவனுடைய இறுதியம், இதுதான் பிதாவின் இறுதியம். இதுக்கு முன்ன உள்ள பிரசங்கத்தை அப்பா என்று சொல்லி ஒரு பிரசங்கம் இருக்குது, என்று சொல்லுவது இருக்கு, அது அப்பாவுடைய இறுதியம் என்று சொல்லியிருக்கு. அதை எடுத்து நீங்க கேட்டு பாருங்க. அடுத்தது ஜெரமியா 3:17 பாத்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு நமக்கு அமைதலை கொண்டு வருதான். இதுதான் தேவனுடைய இறுதியம். அவருடைய அன்பு நம் உள்ளுக்கு இருக்கப்ப நம் இருதயத்தில் இருக்க கொந்தளிப்பு எல்லாம் அது அமைதியாகிறது. ஏன்னா அவர் நம்மை பார்த்துக் கொள்வார், அவளை வழி நடத்தி செல்வார் என்று சொல்லி நமக்கு தெரியும். சில பேர் நான் கேட்டிருக்கேன், நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அவர் பார்த்துக் கொள்வார், நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அவர் பார்த்துக் கொள்வார் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா, அவங்க வந்து உலகம் சொல்றதை கேட்டு கேட்டு சில டாக்டர் சொல்றத கேட்டு அவங்க என்ன செய்ய இருக்கிற விசுவாசம் தான் போய்விடும். அப்ப என்ன ஆகிட்டு இருந்தா, இந்த அவிஸ்வாசத்தின் ஆவி வந்து அங்க உட்கார்ந்துருச்சு. அவங்க என்ன சொல்ல, தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு செய்ய மாட்டாரு, பாப்பம் செஞ்சா செய்வாரு அப்படி சொல்லி இருக்காங்க. ஆனா தேவனுடைய வல்லமையை கையில எடுக்கிறது இல்ல சகோதர சகோதரி. அதனால இப்போது கூட இந்த ஜபத்தை நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர் இயேசுவே, ஒவ்வொருத்தரும் தேவனுடைய அன்பால் தேவனுடைய இருதய துடிப்பு எப்படி யோவான் கேட்டது போல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய வசனங்களை கேட்டு அதை தியானம் பண்ணப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய இருதய துடிப்பு அவங்களுக்கு கேட்கறதுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவ்விஸ்வாசத்தின் ஆவியை ஒவ்வொருத்தரும் விட்டு இப்போது அப்பாவை போ உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், திரும்ப வராது. விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பை துரித்து கசப்பை போடும் பிசாசு, இயேசுவின் நாமத்தில் கசப்பின் பிசாசு ஒவ்வொருத்தரும் விட்டு இப்போது போ, நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில், திரும்ப வராதே என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு இருதயமும் தேவனுடைய அன்பால் நிரப்பப்பட வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய அன்பை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தை நான் இப்போது கேட்கிறேன். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மூச்சை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய இறுதிய துடிப்ப உணரத்தக்க நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மூச்சு எடுக்கப்ப தேவனுடைய அன்பு உங்களை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் மூச்சு எடுக்கும் சகோதர சகோதரிகளே, விடுங்க. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய அன்பை ஒவ்வொருத்தரும் இப்போது இறங்கி வருவதாக என்று ஒவ்வொரு இருதயமும் இயேசுவின் அன்பால் நிரப்பப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆமென்.